போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை, என் ஆளுமே என் வாழ்விலே. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்த ஆடு நாடுதே, அது தேடுதே அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே. அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவர் இன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென்.
நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய அன்பான இறை மக்களே, உங்களை இந்த ஈஸ்டர் காலத்தில் சந்திக்கிற நல்ல நாள், என்னுடைய ஈஸ்டர் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன். காலதாமதமாக இருந்தாலும் உயிர்ப்பு காலத்தில் இருக்கிறோம். உயிர்ப்பு தின வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றவருடைய அன்பை அதிகம் அதிகமாக சுவைக்கக்கூடிய ஒரு காலம், அந்த உயிர்ப்பு தருகிற மகிமையை நாம் அதிகமாக ரசிக்கக்கூடிய ஒரு காலம். நான் அப்படி தான் நினச்சிக்குவேன். இப்போ நெல்லிக்காய் சாப்பிடும் போது கசப்பாக இருக்கும் இல்லையா, ஆனால் சாப்பிட்டக்கப்புறம் தண்ணி குடிக்கும் போது அந்த இனிமை அப்படியே நம்ம ரசித்து பார்க்கலாம். அதுபோல தான் இயேசுடைய அந்த பாடுகளை கடந்து வருகிற அந்த உயிர்ப்பு காலத்தில் பூரா நான் அந்த ஒரு உணர்வோடு தான் நான் பயணிப்பது இந்த பாஸ்தா காலங்களில். உங்களுக்கு இந்த ஒரு உதாரணம் சரின்னு பட்டுச்சுன்னா நீங்களும் அந்த உணர்வோடு ஆண்டவருடைய உயிர்ப்பில் மகிழுங்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து அழைத்து செல்கிறார். திருப்பாடல் 77:53 வசனம் சொல்கிறது, ஆண்டவராகிய கடவுள் நம்மை பாதுகாத்து அழைத்து செல்கிறார். வழி நடத்தி செல்வதை காட்டிலும் அழைத்து செல்கிறார், அக்கம்பனி பண்ணுறார் நம்மளோட சேர்ந்து அப்படின்ற ஒரு உணர்வோடு இந்த காலை வழியில் நாம் பங்கெடுத்து ஜெபிக்கிற இந்த நல்ல அருமையான தருணத்தில் ஒரு திருப்பாடல், இறைவனே என்னை காக்கிறார் அப்படின்ற அந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடி அந்த இறை உணர்வோடு இந்த திருப்பலியை நாம் பக்தி சிறப்பாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கு இல்லை. நீரை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கு இல்லை. நீரை வழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். பகலின் வெம்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. பகலின் வெம்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உடனிருப்பார். உன் காலிடர விடுவதில்லை, உன்னதரென்றும் அயர்வதில்லை, உன்னதரென்றும் அயர்வதில்லை. இறைவனே நம்மை, இறைவனே நம்மை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கு இல்லை.
நீரை வழி நோக்கி நடத்திடுவார். நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன்.
இறைவன் தருகிற அந்த நிம்மதியான பொழுதில் அவருடைய அன்புக்கு விரோதமாய் நாம் செய்த காரியங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோத்து அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனி, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, ஏசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா. இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன், மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ
மன்றாடுவோமாக, இன்றென்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-12 வரை. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பித்ததையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகி விட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தையை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல்நலமற்றிருந்த இவர்களுக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்ததை நம்முடன் நிற்கின்றார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறிந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கற்றுள்ளாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகின்றார். இவராலேயன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேற எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வார்க்கு
இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று, அல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சான்றுவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று, அல்லேலூயா. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் ஆள் இதுவே, இன்று அக்களிப்போ அகமகிழ்வோ. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று, அல்லேலூயா. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றியை தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் உங்களுக்கு ஆசி கூறுகிறோ. ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிந்துள்ளார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கள் ஆயிற்று. அல்லேலூயா. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கள் ஆயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போ அகமகிழ்வோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன்பிடிக்க போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டி கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3வது முறையாக தோன்றினார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, மீண்டுமாக இந்த திருப்பள்ளியில் இந்த மறையுறை செய்தியின் வழியாக என்னுடைய உயிர்ப்பு தின வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாதம் பூரா நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அதான் நம்ம கத்தோலிக்க திருச்சபையினுடைய பெருமை. இப்போ நீ பாருங்களேன், தீபாவளி கொண்டாடுவாங்க, அவங்களுக்கு தட் டே ஒன்லி வி கேன் சே த ஹாப்பி திவாலி, அன்றைக்கி முடிஞ்சு போயிடும். அடுத்த நாள் ஒரு சில பேர் பார்க்கல அப்படின்னா சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு அப்படி இல்லை. தீபாவளி நாள் நமக்கு அப்படி இல்லை, கிறிஸ்மஸ் சீசன், அப்போ வந்து பாஸ்கா சீசன் அப்படின்னு தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்கள் பூரா அந்த உயிர்ப்பினுடைய மகிழ்ச்சியை நம்ம அப்படியே நினச்சி பார்த்து லயிச்சு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஒரு அருமையான வாசகத்தை கொடுத்து நமக்கு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். நான் இப்படித்தான் தலைப்பாக எடுத்துக்கிறேன், துன்பமே துன்பமே இன்பத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். துன்பமே இன்பத்தின் முன்னோடி அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதான் நான் தொடக்க உரையில் சொல்கிற பொழுது, நெல்லிக்கனியை உண்டு அதனுடைய இறுதி தருணத்தில் நாம் குளிர்ந்த நீர் கொஞ்சம் குடித்தால் எப்படி உள்நாக்கில் ஒரு சுவை தட்டுமோ அதே போல தான் அந்த கசப்பான அந்த நெல்லிக்கனியை உண்ட பிறகு ஒரு இனிமையான சுவை நம்முடைய மனதிற்கும் அந்த நாவுக்கும் எப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை லயக்கக்கூடிய ஒரு தன்மையை தருகிறதோ அதே போல துன்பங்கள் தான் இன்பத்தினுடைய முன்னோடி என்பதை இன்றைய வாசகத்தில் பேதுருவை மாத்திரம் ஒரு கேரக்டராக எடுத்து பேதுரு என்கிற கதாபாத்திரத்தோட நம்மளை கொஞ்சம் இணைத்து பார்த்து சிந்திக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பயணத்தில் பங்கெடுக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான பிள்ளைகளே, இந்த கொரோனா காலங்களில் நம்ம நிறைய காரியங்களை இழந்தோம், அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பொருளாதாரத்தில் நெருக்கடியை சந்தித்தோம், உறவுகள் நிறைய பாதிக்கப்பட்டுச்சு, உடல்நிலையில் நம்ம நிறைய தொய்வுகளை சந்தித்தோம். இது எல்லாமே நமக்கு பலவீனமாக இருந்தாலும் கூட ஒரு பலவீன ரொம்ப நம்மளை கடுமையாக பாதிச்சிச்சு. என்ன அப்படின்னா, இந்த கொரோனானால வி ஆர் நாட் ஏபிள் டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், பயணங்கள் எல்லாம் தடைபட்டு போச்சு. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக நான் நினச்சி பார்க்குறேன். அதனால் பயணத்தை மையப்படுத்தி இன்றைக்கி பார்க்கலாமே. நம்ம பல நேரங்களில் பலவிதமான பயணங்களை நாம் மேற்கொள்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலேயே நீங்கள் பயணித்த மிக நீண்ட பயணம் எது, மிக தூரமான பயணம் எது, மிக நீண்ட நேர பயணம் எது? தூரம், நேரம், உயரம். எப்படினாலும் வச்சுக்கோங்களேன், உயரமான இடத்துக்கு ரொம்ப தூரம் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி மலையை நோக்கி கை மேலே உயர்த்தினீங்கன்னா அது உயரத்தை குறிக்கக்கூடியது. நாங்கள் ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னு இப்படி காமிச்சோம்னா அது சமவெளி பகுதியில் பயணிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். நாங்கள் ரொம்ப நேரம் போனோம் அப்படின்னு இப்படி கையை விரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது நேரத்தை குறிக்கக்கூடியது. இப்படின்னா உயரம், இப்படின்னா தூரம், இப்படின்னா நேரம், அப்படி பிரித்து வச்சுக்கோங்களேன். எல்லாம் நம்முடைய புரிதலுக்கு தான், இது நம்முடைய பாடி லாங்குவேஜில் நம்ம இயல்பாகவே பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் தான். அப்படி நிறையா பயணங்கள் செஞ்சுருப்போம். அதில் உங்களுக்கு தெரிந்த அளவில் உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நீண்ட நேர தூரமான உயரமான பயணம் எது அப்படின்னு நீங்கள் யோசிங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் பயணம் பண்ணியிருப்போம், ஆனால் சீக்கிரம் பயணம் பண்ணது மாதிரி இருக்கும், என்னடா அது சீக்கிரம் வந்துருச்சு அப்படின்னு நமக்கு தோணும். சில நேரங்களில் நம்ம ரொம்ப நேரம் பயணிச்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் நம்ம போயிருப்போம். இது ரெண்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எந்த மனநிலையில் பயணிக்கிறோம் அப்படின்றதான் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபாதர் இடையில நான் சந்திக்கும் போது சொன்னார், அவங்க ஃபாதர் இட்டாலியில் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அம்மா இறந்து போன செய்தி வருகிறது. அப்போது அவர் அந்த சொன்னார், உடனடியாக அங்கே இருக்கிற ஃபாதர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓகே யூ கெட் ரெடி யூ கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் ஃப்ளைட் டிக்கெட்லாம் ரெடி பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னார், தம்பி நான் இதுக்கு முன்னாடி பல முறை நான் இட்டாலிக்கு வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம டயஸுக்கு வந்துட்டு சிவகங்கை வந்துட்டு போயிருக்கிறேன், அப்போல்லாம் எனக்கு தூரம் பெருசாக தெரியல, எங்கள் அம்மாவுடைய இறப்புக்கு நான் பயணித்து வந்த நேரத்தை பார்த்து அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக அன்னைக்கு ஃப்ளைட்டு கொஞ்சம் வேகமாக தான் வந்துச்சு, அங்கங்கே நான் தங்கி தங்கிலாம் வரல, எனக்கு அடுத்தடுத்த ஃப்ளைட்டு கனெக்டிங் ஃப்ளைட்லாம் கிடச்சி கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் வந்து சேர்ந்தேன், பட் ஐ ஃபெல்ட் தட் இட் இஸ் டூ லாங் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நேரம் நான் பயணித்தது போல் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு அன்றைக்கி என்னிடம் சொன்னார். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும், திடீர்னு ஒரு இறப்புக்கு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவங்களை சந்திக்கணும், அந்த இறப்பினுடைய துயரத்தை நம்ம நினைக்கிற நாட்களில் அந்த பயணம் நமக்கு ரொம்ப பெருசாக நமக்கு தெரிஞ்சு கொண்டே இருக்கும். இது ஒரு பகுதி. ஆனால் ஒரு சில நேரங்களில் பாருங்களேன், பயண நேரத்தில் நமக்கு நல்ல ஒரு கம்பேனியன்ஷிப் அமைது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ தூரம் போனாலும் அது பயண கலைப்பே நமக்கு தெரியாது. நீங்களே சொல்லியிருப்பீங்க ஒரு சில நேரங்களில், ஏ அவரோட போனோம்னா அது நடந்து போகிறதே தெரியாது. இப்போல்லாம் நிறைய பேர் வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிருப்பாங்க, ஒரு சில பேர் நீங்களும் போயிருப்பீங்க. அப்போ போகும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா தங்களுக்கு வசதியான ஒரு 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 குழுவை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த குழுவோட தான் அவங்க வருஷம் பூரா பயணிப்பாங்க. அந்த குழுவை மாறி பயணித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள்லாம் இருக்கிற போல தெரியும். ஏன்னா தே ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் வித் தட் குரூப் ஆர் வித் தட் பர்சன். அதுதான் அங்கே ரீசனாக இருக்குது. அப்போ நிறைய பயணங்கள் நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு சில பயணங்கள் இப்போ நான் சொன்னது போல் நீங்கள் நினைக்கும் போது உங்கள் பயணங்கள் மனசில் வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நான் எனக்கும் ஒரு துக்கமான ஒரு பயணம், நீண்ட தூரம் பயணம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பயணம் இருக்குது, ரொம்ப எல்லா பயணங்களையும் கடந்த ஒரு பயணம் அப்படின்னா அது ஆன்மாவை நோக்கிய பயணம். இதைத்தான் நான் சொல்ல வரேன். அது ஆன்மாவை நோக்கிய பயணம். ஏன் அப்படின்னா அந்த பயணம் அழிவில்லாத ஒரு பயணம், அது எல்லை இல்லாத ஒரு பயணம். உதாரணத்துக்கு இப்போ நான் திருச்சியிலேருந்து நான் சிவகங்கை போகணும், எனக்கு ஒரு 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் பேருந்தில் ஒரு 3 மணி நேரம் ட்ரெயின்லைன் வச்சுக்கோங்களேன், நான் ஒவ்வொரு முறை வந்து போகிற பொழுது நான் அந்த தூரத்தை பார்க்குறேன் இல்லையா, அப்படின்னா எனக்கு அந்த டெட்லைன் தெரியும். இத்தனை மணி நேரத்தில் நாங்கள் போய் சேர்ந்துருவேன், இந்த இடத்துல போய் நான் இறங்க போகிறேன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆன்மாவை நோக்கிய பயணம் என்பது என் ஆன்மாவின் ஆழம் இதுவரை எனக்கு தெரியலை. நிறைய பேருக்கு தெரியாது, பார்த்துக்கோங்க. நம்முடைய ஆன்மா எவ்வளவு ஆழப்பட்ட ஆன்மா, அது எவ்வளவு தூரம் விசாலமான ஆன்மா அப்படின்னு தெரியாததுனால இந்த ஆன்மாவை நோக்கிய பயணம் அப்படின்றது எப்பவுமே அது அழிவில்லாத பயணம், அது ஆழம் தெரியாத பயணமாக இருக்கிறது. இந்த பயணத்தில் வெற்றி பெற்றவர்களை அல்லது இந்த பயணத்தில் ஓரளவு நிறைவை கண்டுகொண்டவர்களை தான் நம்ம திருச்சபை நமக்கு புனிதர்கள் அப்படின்னு நமக்கு தந்திருக்குது. அந்த விதத்தில் தான் நம்ம குலந்தரசம்மா வந்து தன் ஆன்மாவை நோக்கி ஒரு பயணம்னு உடைய அந்த ஆன்மாவை நோக்கிய பயண அனுபவங்களை ஒரு புத்தகமாகவே அந்த அம்மா எழுதி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வாசிக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம். நான் அதை வாசித்திருக்கிறேன். என் மனதிற்கு பிடித்தமான புத்தகங்களுள் அந்த புத்தகம் ஒன்று அப்படின்றத இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஆன்மாவை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாவே இந்த ஆன்மாவில் வாழுகிற கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான், உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாவே நமக்கு வெளியில் அதனுடைய காரியங்கள், அதனுடைய பிரகாசங்கள் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல அது எப்படி தெரிய ஆரம்பிக்கும்? வார்த்தை வாயிலாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா நம்முடைய வார்த்தையின் மூலமாக கிறிஸ்துவுக்கு சாட்சியம் சொல்ல ஆரம்பிப்போம். ஏன்னா அந்த பயணத்துக்குள்ளே போகிற பொழுது, அந்த பயணத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தொடக்க நிலையில் கொடுக்கிற பொழுது அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடாய் சொல்லால் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிப்போம். அந்த அனுபவமே இன்னும் கொஞ்சம் ஆழப்படுகிற பொழுது, அது தன்னிலை மறந்து நாம் உள்ள பயணிக்கிற பொழுது சொல் செயலாக மாறி அது சாட்சியம் பகரச் செய்யும். சொல்வழி சாட்சியமாக இருந்தது அப்படியே செயல்வழி சாட்சியமாக மாறும். இந்த செயல்வழி சாட்சியமே ஒரு உச்சநிலை அடைகிற பொழுது துரத்தல் நிலை சாட்சியமாய் மாறும். அது உயிர் துரத்தலாக இருக்கலாம், உடைமை துரத்தலாக இருக்கலாம், சுகம் துரத்தலாக இருக்கலாம், செல்வம் துரத்தலாக இருக்கலாம். அந்த துரத்தல் நிலை அனுபவத்துக்கு அந்த சாட்சியத்திற்கு கொண்டு போகும். இன்னைக்கு பேதுருடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள் எல்லாமே இருக்கிறத உங்களால் கண்டுகொள்ள முடியும். எப்படி பார்க்குறோம்? பேதுரு தன்னுடைய சொல்லால் கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர்ந்தார். இயேசு ஆண்டவர் இருந்த நாட்களிலிருந்து பகர்ந்து கொண்டு தான் இருந்தார். செயலால் அவர் இயேசுவுக்கு சாட்சியம் பகர்ந்தால் ஒரு சில அனுபவங்களை தவிர. இப்போ நம்ம இயேசுடைய இறப்புக்கு பிறகு வருவோம். இயேசுடைய இறப்புக்கு அப்புறமும் அந்த பெந்தகாஸ்ட் அனுபவம் கிடைக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் அவங்க கிறிஸ்துவை சொல்லால் சாட்சியம் பகர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்லறையில் கண்டு வந்த பிறகு, அந்த கல்லறையில் போய் இயேசுவை கண்டு வந்த பிறகு பேதுரு ஆண்டவரை தன்னுடைய சொல்லினால் சாட்சியை பகிர்கிறான், செயலாலும் சாட்சியம் பகிர்கிறான். இப்போ அவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு என்ன அப்படின்னா, கடவுளுக்காக துன்பப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியம் சொல்லக்கூடிய நிலைக்குத்தான் அவர் நீதிமன்ற விசாரணையில் வந்து நிற்பதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறோம். அன்பு பிள்ளைகளே, எப்போது பேதுரு அந்த முடவனை நான் ஆண்டவர் நாசரேத்து இயேசுவின் பெயரால் சொல்கிற எழுந்து நில் அப்படின்னு சொல்லி அந்த செயலில் ஆரம்பித்தாரோ அதிலிருந்து அவருக்கு துன்பங்கள் வருகிறது. அந்த துன்பங்களை எல்லாமே அந்த நிலையான பேரின்பமான அந்த சச்சிதானந்தத்தை அடைவதற்கான ஒரு ஒரு முன்னோடியாக அவர் பார்க்க ஆரம்பித்தார் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதான் ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு சொன்ன வார்த்தையாகவே நான் பார்க்கிறேன். எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை தான் மார்க்கு 13:9, உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தொழுகை கூடங்களில் உங்களை நைய புடைப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர் முன்னும் அரசர் முன்னும் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு முன் எனக்கு நீங்கள் சான்று பகர்வீர்கள் என்று இயேசு சொன்னார் இல்லையா. அதே நிகழ்வு தான் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தில் இருப்பதாக நான் பார்க்கிறேன். நமக்கும் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வு வாழணும் அப்படின்றதுக்காண்டி தான் நமக்காக உயிர்த்து வெற்றியின் வேந்தராய் சிலுவையில் வெற்றியின் சின்னத்தை தாங்கியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்சி அளிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து நம் எல்லோரும் ஒளியாக இந்த உலகத்திற்கு சான்று பகர வேண்டும் என்பதனுடைய அடையாளமாகத்தான் நம் கண் முன்பாக ஒளியாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூட நான் பார்க்கிறேன். என் அன்பு இறைப்பிள்ளைகளே, இன்றைக்கு பார்க்கிறோம் இல்லையா, பேதுருவும் யோவானும் ஆண்டவரை பற்றி பேசுகிற பொழுது எண்ணிலடங்காத மக்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு நம்புகிறாங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்களே, ஆண்கள் மட்டும் ஏறக்குறைய 5000, ஆண்கள் மட்டும் ஏறக்குறைய 5000 இல் அப்படின்னா ஆண்களே 5000 வச்சுக்கோங்களேன், பெண்கள் எவ்வளோ இருப்பாங்க? இன்றைக்கி நம்முடைய ஜபக்கூடங்களுக்கு, ஆன்மீக காரியங்களுக்கு, ஆலய வழிபாடுகளுக்கு ஆண்கள் வருகிறார்களா பெண்கள் வருகிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால், பெண்களை ஆண்களை காட்டிலும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகத்தான் இருக்கிறது. இன்றைக்கே இருக்கிறது, அது அன்றைக்கும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆண்கள் மட்டுமே 5000 இவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஒளிப்பெருக்கிகள்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் எப்படி கடைகோடியில் நிற்கிற அந்த மனிதனுக்கு பேதுருடைய செய்தி போய் சேர்ந்திருக்கும்? இப்போ நாம் இயேசு அறிவிக்கிற பொழுது பல ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் அப்படின்னா, அவர் ஒரு தெய்வ மகன் அப்படின்ற விதத்தில் கூட அவருடைய பேச்சில் இருக்கிற ஈர்ப்பு கொஞ்சம் கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நாம் நம்பலாம். அவருடைய அனுபவம், அவர் கடவுளுடைய மகன், அவருடைய வார்த்தை சேர்ந்திருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கலாம். இங்கே பேதுருவால் அது இஸ் ஏபிள் டு என்ன சொல்கிறது, கன்வே த மேட்டரில் அந்த செய்தி அவர்களால் சொல்ல முடியுது. பாருங்கள், எத்தனை பேருக்கு சொல்ல முடியுது அப்படின்னா, பேதுரு சொன்ன செய்தியை உள்வாங்கி ஒருத்த மற்றவங்க அப்படியே சொல்லி இந்த வார்த்தை 5000 பேருக்கு அந்த இடத்துல போய் சேருது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நாம் யோசிக்கக்கூடாது. ஒரு சாதாரண மனுஷன் பேசும் போது 5000 பேர் எப்படி கேட்க முடியும்? ஆனால் இப்படி கேட்க முடியும். பேதுரு சொல்கிறார் பாருங்கள், இந்த செய்தி ஆண்டவர் உயிர்த்தாராம், உயிர்த்த ஆண்டவர் தான் அந்த முடவனுக்கு சுகம் கொடுத்தாராம், அவரோட நாம் சென்றோம் என்று சொன்னால் வாழ்க்கைக்கான வழியை நம்மால் கண்டுகொள்ள முடியுமாம் அப்படின்ற செய்தியே, அந்த நேர்மறையான செய்தி அங்கு பரவப்படுகிறது, பரப்பப்படுகிறது. 5000 பேருக்கு மேல் அந்த இடத்துல கடவுளை ஏற்றுக்கொண்டதாக ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்வதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அதுதான் இதற்கப்புறம் அவர்கள் சந்திக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் பாருங்களேன். அந்த தலைமை பீடத்தில் நிற்கிற பொழுது, அந்த தலைவர்களுக்கு முன்னாடி நிற்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த வல்லமையால் இதை செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். இல்லை, யாருடைய பெயரால் நீங்கள் இதை செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிற பொழுது கொஞ்சம் கூட பயப்படலை, கொஞ்சம் கூட பயப்படவில்லை. அன்று முன்முறை மறுதளித்த பேதுரு முழுமையாய் தன்னை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். கிறிஸ்து தனக்குள் செயல்பட முழுமையாய் அனுமதித்த பிறகு அந்த விசாரணையின் இறுதியில் அவர் சொல்கிறார், இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பர் இல்லை, கட்டுவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனால் இவர்தான் மூளைக்கல்லாக மாறியிருக்கிறார். ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்திலிருந்து மனிதரிடையே இவருடைய பெயரையன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இயேசு என்கிற இந்த பெயர் தான், அதான் நம்ம அழகா நம்ம பாடுறோம்ல, இயேசு நாமம் பாட பாட இனிமை பொங்குதே, அவர் இல்லம் வாழ எந்த நிதயம் ஏங்கி தவிக்குதே, ஏங்கி தவிக்குதே. இந்த நாமத்தை தவிர வேறொரு பெயர் இல்லவே இல்லை அப்படின்றத ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல அடித்து சொல்வதாக பார்க்கிறேன். என் அன்பு இறைப்பிள்ளைகளே, இந்த ஒரு வசனத்தை, இந்த ஒரு நம்பிக்கையான உறுதிப்பாடான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றதுக்கு முன்னாடி பேதுரு எப்படி இருந்தார், அவர் தான் இன்னைக்கு நமக்கு ஒரு வாழ்க்கை மாதிரியாக ஆண்டவர் இன்னைக்கு தியானிக்க சொல்லியிருக்கிறாரு. நான் பேதுருட்ட 3 விதமான மனநிலைகளை பார்க்கிறேன். ஒன்று, அவர் தன்னையே நம்பிய நிலை. அதுதான் இயேசு வாழ்ந்த நாட்களில் பல நேரங்களில் அவர் தன்னை நம்பிய ஒரு மனநிலையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். ஐஸ் சென்டடாக அவர் இருக்கிறார். நான் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்வார். ஆண்டவர் எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்றத சொல்லுவார். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இறப்பை அறிவிக்கிற பொழுது, ஆண்டவரை உமக்கு ஒருபோதும் நடக்கக்கூடாது, நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் அப்படின்றத நிறைய இடங்களில் பேதுரு வெளிப்படுத்துவார். தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரே எழுத்து நமக்கு நிறைய இடங்களில் பொருள் தரக்கூடிய விதத்தில் இருக்கும். பூ அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது, மா அப்படின்னா ஒரு எழுத்து, போ அப்படின்னா ஒரு எழுத்து, வா அப்படின்றது ஒரு எழுத்து. இந்த ஒற்றை எழுத்துக்களை நிறைய நமக்கு பொருள் தருகிறது. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ட் என்னுடைய அறிவு கட்டியவர் ஐ அப்படின்ற ஒரு எழுத்து மாத்திரம்தான் தனிச்சு நின்று பொருள் தரக்கூடியது. மற்ற எழுத்து எல்லாமே சேர்ந்து சேர்ந்து தான் வந்து பொருள் தரும். ஐ அப்படின்ற ஒரு எழுத்துக்கு மாத்திரம்தான் தனித்து நிற்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அது ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த ஐ என்கிற உணர்வோடு தனித்து நிற்கக்கூடிய மனநில இருக்கிறதுனா அவர்கள் தோல்வியை தழுவார்கள். தன் விருப்பத்தை முன்னிறுத்துகிற பொழுது தோல்வியை தழுவார்கள் என்பதை இன்றைக்கு பேதுரு நமக்கு சொல்ல, பேதுருடைய மனநிலை சொல்லுகிறது. தன்னை நம்பிய நிலையில் பேதுரு பல நேரங்களில் தோல்வி அடைகிறார். இரண்டாவது என்ன அப்படின்னா, தன்னை நம்புகிற, தன்னை நம்பிய நிலை வருகிற பொழுது தடுமாறுகிற நிலை வரும். அப்போ பேதுரு தன்னை நம்புறதுனால தான் மக்களே அவர் அந்த மூன்று இடங்களில் தடுமாறி போய் விடுகிறார். ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி தன்னை காப்பாற்றிக்கொள்ள விரும்புகிறார். அப்போ தன்னை காப்பாற்றிக்கொள்ள விரும்புகிறார் அப்படின்னா அழிந்து போகிற தன்னை காப்பாற்றிக்கிற நினைக்கிறாரு. அதனால அழியாத கிறிஸ்து தன்னோடு இருக்கிறார்ன்றதை மறந்ததுனால மூன்று முறை அவர் இயேசுவையே காற்றி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். தன்னை நம்பியதனால தான் அவர் பல நேரங்களில் உடல் அளவில் தடுமாறுகிறார். இந்த கெட்சமணி தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மூணு பேரையும் கூட்டிகிட்டு போவார் இல்லையா? ஆக்சுவலாக அவங்க எல்லாரும் சேர்ந்து கூடி ஜபிச்சிருக்கலாம், ஆனால் இந்த மூணு பேரையும் ஆண்டவர் நிற்க சொல்லிட்டு யூ ப்ரே ஃபார் மீ அப்படின்னு அங்கே இருக்க சொல்லிட்டு அவர் மாத்திரம் தனித்து போய் அந்த இடத்துல ஜபிக்கிற நேரத்தில் பார்க்குறோம். பலவீனத்தால் அவர்கள் உறங்கி போய் விடுகிறார்கள், தடுமாறுகிறார். ஆனால் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூன்று காரியம். முதல்ல தன்னை நம்பிய நிலை இருக்கிற பொழுது தடுமாறும் நிலை வரும். அந்த தடுமாறும் நிலையை கடந்து தற்கையளிப்பு அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் கடந்து வரணும். செல்ஃப் சரண்டர், அருமையான ஆங்கில வார்த்தை. யூ ஹாவ் டு சரண்டர் அவர் செல்ஃப் டு காட். அந்த செல்ஃப் சரண்டர் அப்படின்ற நிலையை வந்து இன்னைக்கு பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நிரூபிக்கிறத பார்க்குறோம். அதனால தான் பேதுருவுக்கு ஆண்டவர் மூன்றாவது முறை காட்சி கொடுக்கிற பொழுதும் அவரை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராய், தான் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராய் பேதுருவை அவர் முன்னிறுத்துவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கி முதல் வாசகத்துக்கு நான் நிறைய எடுத்துக்கிட்டேன். எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த நற்செய்தி வாசகம் நம்ம அடிக்கடி வாசிக்க கேட்டிருப்போம். இருந்தாலும் கூட ஓரிரு வார்த்தைகள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த ஜஸ்ட் டு இமேஜின் த சீன், அது எவ்வளோ அழகாக வந்து ட்ரமாட்டிக்கலாக விபிலிய அறிஞர் நமக்கு யோவான் எழுதி கொடுத்துருக்காரு பாருங்களேன். காலை நேரத்தில் அங்கே எல்லோரும் நின்றுட்டுருக்குறாங்க. அப்போ கரல் நிற்கிற பொழுது மீன்பாடு ஒன்றுமே கிடைக்கல பார்த்துக்கோங்க. அப்போ அவங்க விரக்தியில் இருக்கிற பொழுது தான் ஏசாண்டர் சொல்கிறார், வலப்பக்கமாக வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பேதுருதான் மீன்பிடிக்க போகிறேன், மீன்பிடிக்க வாங்க அப்படின்னு சொல்லலை, நான் மீன்பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே எல்லாரும் நாங்களும் வர்றோமுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமைக்கு கீழே எல்லாரும் போகிறார்கள். அப்போ அப்பேற்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்கிற பொழுது தான் இயேசு ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அவர்களை ஆட்கொள்கிறார். அவர்களுடைய அந்த தொழிலில் ஏற்பட்ட முயற்சியில் ஏற்பட்ட தொய்விற்கு, அந்த தொய்விலே அவர்களை துவண்டு விடாமல் கிடப்பதற்கு ஆண்டவர்களுக்கு ஒரு புதுமையை செய்கிறார். வாங்க இந்த பக்கம் நீங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே மீன்பாடு பெருவாரியாக கிடைக்கிறது. அந்த அன்பு சீடர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு யோவான பல நேரங்களில் யோவான் நட்சத்திரங்கள் ரொம்ப பிடிக்கும். எதுக்கு அப்படின்னா தனிநிலை தியானத்திற்கு இது ரொம்ப உதவிகரமான ஒரு 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 நற்செய்தி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா பேதுரு ஒரு முக்கியமான இடங்களில் கடவுளை கண்டுகொள்ளக்கூடிய நிலை, கடவுளை அறிமுகப்படுத்தக்கூடிய இடங்களில் எல்லாம் தன்னை அன்பு சீடர் என்று தான் சொல்லுவார், அல்லது ஒரு சீடர் என்று சொல்லுவார். இன்னைக்கு கூட அவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார். அந்த அன்பு சீடர் தான் இயேசுவை கண்டுகொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உங்களை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜான் ஹேஸ் கிவன் அஸ் ஸ்பேஸ் ஃபார் அஸ் நீங்கள் அந்த இடத்துல நம்மளை வச்சு பார்க்கலாம். ஜானுடைய இடத்துல இருந்து இயேசுவை கண்டுகொண்டது போல நாமும் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அங்கு இருப்பவர் இயேசுதாம் என்று இயேசுவின் அன்பு சீடர் என்று சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டு அதை பிறருக்கு, அதை பிற மக்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இப்போ பாருங்களேன் எவ்வளவு தூரம் ஆண்டவர் பரிவுள்ளம் கொண்டவராக இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் செய்கிற தொழில் அது நஷ்டத்தை சந்திக்கிற பொழுது, நீங்க செய்யற தொழிலில் ஒரு தொய்வு ஏற்படுகிற பொழுது, நீங்க எடுக்கிற முன்னெடுப்புகளில் தடைகள் வருகிற பொழுது நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நீங்க நம்புங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அவரை கண்டுகொள்ளுங்கள், அவரிடம் சரணடையுங்கள். ஆண்டவர் நமக்கு கட்டாயம் அடுத்த கட்டத்தை நமக்கு நகர்த்தி கொடுப்பார். அதே நேரத்தில் பாருங்கள் அந்த பிள்ளைகள் மீன்பிடித்து வருகிற பொழுது அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்காக ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்து வைத்து அவர்கள் கொண்டு வந்த வலையின் மீன்களிலிருந்தே அவர்களுக்கு அவர் உணவு கொடுக்கிறார். உங்களோட மிருப்பதை கொடுங்கள், நான் உங்களுக்கு சமைத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனுக்குரிய அந்த தாய்க்குரிய அம்மையப்பனாய் தன்னை ஆண்டவர் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையைத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். உணவு கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறார், அவர்களுக்கு தொழிலை வளர்ச்சியடைய செய்கிறார், அவர்களோடு பேசுகிறார், அவர்களை திடப்படுத்துகிறார். இதெல்லாம் யாருங்க, எந்த சமூகத்தில் எந்த சமயத்தில் இதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும்? ஒரு மனுஷனாக மண்ணில் பிறந்து வளர்ந்து இறந்து உயிர்த்து அப்படியே மேகமதகுகளுக்கு மத்தியில் அப்படியே மிதந்து போகாமல் திருப்பி இந்த மண்ணுக்கு வந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து தன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கையில் தொய்வடைகிற பொழுது அவர்களை பேசி தேற்றக்கூடிய தெய்வம் வேறு யார் இருப்பா? அது நம்ம ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான். இந்த உயிர்ப்பின் செய்தியோட இந்த உயிர்ப்பினுடைய இந்த மகிழ்ச்சியினுடைய காலத்தில் இன்னும் அதிகமாக ஆண்டவரை ரசித்து பார்ப்போம். இன்னும் அவருடைய அன்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுவைப்பதற்கு முயற்சி செய்வோம். ஏதோ தவசு காலம் வந்துச்சு, உயிர்ப்பு வந்துச்சு, அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு அல்ல. உயிர்ப்பை ஆண்டவர் கொடுத்துட்டார், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உயிர்ப்பை கொடுத்தார். அதோட மற்ற நம்ம சோம்பேறித்தனத்திலிருந்து நம்முடைய கண்டுகொள்ளாமையிலிருந்து இயலாமையிலிருந்து ஆண்டவர் கொடுத்த இந்த உயிர்ப்பை நம்ம தொடர்ந்து கண்டுகொண்டு அந்த தொடர்ந்து அந்த உயிர்ப்பு நிகழ்வுகளில் நினைவுகளில் நாம் கடந்து செல்வோம். பேதுருவை நமக்கு முன்மாதிரியாக கொடுத்த ஆண்டவர், பேதுருவுக்கு இயேசுவை அடையாளம் காட்டிய அந்த யோவானை போல் இயேசுவை பிறருக்கு அடையாளம் காட்ட சாட்சியை வாழ்ந்து வாழ இந்த நாளில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். எல்லா நிலைகளிலும் இயேசுவை கண்டுகொள்வதற்கும் கண்டுகொண்ட இயேசுவை பிறருக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிற பொழுது நாம் சந்திக்கிற துன்பங்கள் தான் இன்பமான வாழ்க்கைக்கு முன்னோடி என்கிற ஒரு மனநிலையில் பயணிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.